ॐ नमो भगवते श्रीरमणाय।
சும்மா இரு. மேஜர் சாட்விக், சாது அருணாச்சலா. 1946 ஆண்டு பொன்விழா மலரில் வெளியான ஆங்கில கட்டுரையை தழுவியது. சுகக்கடல் பொங்கச் சொல்லுணர் வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. 50 வருடங்கள் என்பது கால அளவியல் அற்பமானதல்ல. சென்ற 50 வருடங்களில் எவ்வளவு மாறுதல்கள், என்ன தலை சுற்றும் வேகம்! மனித சரித்திரத்திலேயே இவ்வளவு வேகமான மாறுதல்களை உலகம் கண்டதில்லை என்றே சொல்லிவிடலாம். ஆனால் இக்கொந்தளிப்புகள் அனைத்தும் மகரிஷிகளை துளியாவது தாக்கவில்லை. காலச்சக்கரத்தின் விசித்திரமான சுழற்சியை அவர் சிறிதேனும் அறிந்தாரில்லை போலும். அருணாச்சலத்தை அடைந்து 50 வருடங்கள் கடந்துவிட்டதாக தோன்றவே இல்லை என்று அவர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் அவரது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை. இருக்கும் இடத்திலும் உண்ணும் உணவிலும் சில சில மாறுதல்கள், பொறாமை பிடித்த சில சாதுக்களிடமிருந்து சில்லறை கஷ்டங்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது, அவரது கீர்த்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இப்பொழுது அவரை அறியாத தேசமே இல்லை எனச் சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலும் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பக்தனையாவது நிச்சயம் பார்க்கலாம். ஸ்ரீ பகவானது பெயரும் புகழும் அதி ஆச்சரியமான அளவில் அதிகரித்துக் கொண்டு வருவதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. ஒரு மகாபுருஷனை ஆவலுடன் உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. அனைவருடைய பிரார்த்தனைகளுக்கும் இணங்கி பகவான் அவதரித்திருக்கிறார். காலச்சக்கரத்தில் தர்மம் க்ஷீணமடையுங்கால் எப்பொழுதும் சகஜமாக நேரிட்டுக் கொண்டு வரும் சம்பவமே இது. அசாதாரணம் என்று இதை சொல்வதற்கில்லை. ஆனால் ஸ்ரீ பகவானது வாழ்க்கை வரலாற்றில் திடீரென தோன்றிய பெருத்த மாறுதல்களே நம்மை பிரமிக்க வைக்கின்றன. ஸ்ரீ பகவான் ஒரு சாதாரண குடும்பத்தில் உதித்தவர். இப்பொழுதோ அவர் உலக பிரசித்தராகிவிட்டார். குடும்பத்தினர் பணக்காரர்கள் அல்ல. ஆனால் தங்கள் செல்வம் அனைத்தையும் பகவான் பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய இப்பொழுது மனிதர்கள் தயாராயிருக்கிறார்கள். அப்பொழுது பரம வைதீக குடும்பம் அயல் நாட்டான் எவனும் வீட்டில் நுழைந்து வர்ண தர்மத்திற்கு கேடு விளைவித்ததில்லை. ஆனால் தற்சமயத்தில் தீண்டாதாரும் அந்நிய தேசத்தினரும் ஸ்ரீ பகவானுடன் சமபந்தி போஜனம் செய்வதை காணலாம். சர்வசகஜமாக அவர்களுடன் உட்கார்ந்து பகவான் உணவு அருந்துகிறார். வேத புத்தியே அவரிடம் இல்லையாகையால் அனைவரும் அவரை நெருங்க முடிகிறது. தன் குலத்தைச் சேர்ந்தவர் என்று அந்தணர்களும் சமத்துவ புத்தியும் உதாரகுணமும் வாய்ந்தவர் என்று ஏனையோர்களும் அவரிடம் வந்து ஈடுபடுகிறார்கள். ஸ்ரீ பகவான் படிப்படியாக முன்னேறி ஆத்ம ஞானி ஆனவர் அல்ல. எடுத்த இடுப்பில் ஆத்ம நிஷ்டையில் அமர்ந்தார். சிறிய தகப்பனார் வீட்டில் கீழே படுத்துக்கொண்டு மரணத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கையில் தன் அகந்தை அடியோடு நாசமுற்றதை அவர் அனுபவித்து உணர்ந்தார். இவ்வனுபவத்தை பற்றி பிரஸ்தாபிக்கையில், எப்பொழுதும் உள்ளபடியே நான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நேரவில்லை என்று பகவான் சொல்வதுண்டு. வாஸ்தவம்தான், நான் இருக்கிறேன் என்பதாக உள்ள பொருள் உள்ளபடியேதான் இருக்கிறது. உள்ள உணர்வில் மாறுதல் ஒன்றும் ஏற்படவில்லை. ஆனால் விவகார ரீதியில் பார்க்கும்போது நடக்க வேண்டியதெல்லாம் அப்பொழுதுதான் நடந்திருக்கிறது. எதை அடையும் பொருட்டு சாதகர்கள் பலர் வருஷக்கணக்கில் ஏன் அநேக ஜென்மங்களில் கடும் தவம் இயற்றி அரும்பாடுபடுகிறார்களோ அவ்வுத்தம அனுபூதி நிலையை மகரிஷிகள் ஒரு நொடியில் சாதித்துக் கொண்டார். அகந்தை நாசம் உறவே பூரண பொருள் சாட்சி மாத்திரமாக நான் இருக்கிறேன் என்று எஞ்சி நிற்கிறது. ஆரோபமாம் அனைத்திற்கும் இதுவே மாறுதல் இல்லா அதிஷ்டானமாகும். உலக மகாஜானியாம் ஸ்ரீ பகவான் போதிக்கும் தத்துவத்தை இரண்டு வார்த்தைகளில் சுருக்கிச் சொல்லிவிடலாம். அனைத்தும் கற்பனையே என்பதுதான். எவ்வளவு சுலபம்! ஆனால் எவ்வளவு சிரமசாத்தியமானது! ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சுத்த பொய். நீ காணும் உலகம் அனைத்தும் உயிர் வாழும் பொருட்டும் பணம் தேடும் பொருட்டும் மனிதன் அரும்பாடுபடுவதும் எல்லாம் மனக்கற்பனை, அனிக்கியமான மாயத்தோற்றம். தனிப்பட்ட வியக்தியாக நினைத்துக் கொண்டு லௌகீக முன்னேற்றத்துக்கும் ஆத்மானுபூதிக்கும் பாடுபடுகிறதாக சொல்லும் நீயும் சுத்தப்பொய். சந்திர ஒளியில் தோன்றும் இலை நேழை தொட்டு பிடிக்க முடியுமோ? அந்நிழலுக்கு தனியாக இருப்பு ஏது? வெளிச்சம் தடைபட்டிருப்பதால் இலை போல் உள்ள நிழல் உருவாகிறது. நீயும் இந்த நிழல் போன்றவனே. ஜீவ அகந்தையும் இஃது அனைத்தும் வெறும் சாயா மாத்திரமே. ஆத்ம சைத்தன்ய ஒளி தடைப்பட்டிருப்பதால் நீயும் இவ்வுலக தோற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. உன் அகந்தையாலேயே உலகம் தோன்றுகிறது. உண்மையில் அகந்த இன்றேல் ஒன்றும் காணப்படாது. நாம் அனைவரும் தேடி அடைய முயலும் நிலை சூன்யம் என்று பகவான் சொல்லவில்லை. அனைத்தும் கற்பனை என்று சொல்லும் போது ஜீவபாவத்தில் நமக்கு சர்வமுமாயிருக்கும் இந்த மனோமய உலக வாழ்க்கையையே அவர் குறிப்பிடுகிறார். இப்பிரபஞ்சம் பொய் என்றால் இத்தோற்றம் அனைத்துக்கும் ஆதாரமான சத்தியம் ஒன்று இருந்தாக வேண்டும். அதுவே அனுபூதி நிலை. எல்லாம் அதுவேயாதலின் பூரணமும் ஆகும். நாம் அனைவரும் பூரணப் பொருளேயாயின் நமக்கு அந்நியமாக வேறொன்றும் இல்லை எனின் பகவானிடம் போக வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கலாம். என்னை பற்றிய சம்பவம் ஒன்று இத்தருணத்தில் என் ஞாபகத்திற்கு வருகிறது. ஆஸ்திரேலியா தேசத்து பத்திரிகை நிருபர் ஒருவர் ஆசிரமத்திற்கு வந்து என்னை எனது குடிலில் பேட்டி கண்டார். இந்த இடத்தில் நான் வசிப்பதை பார்த்ததும் என்னை பற்றி பெரியதொரு பிரச்சனை அவர் மனத்தில் கிளம்பியிருக்க வேண்டும். ஐரோப்பியன் ஒருவன் இம்மாதிரியான இடத்தில் ஏன் இப்படி அடைபட்டு கிடக்க வேண்டும் என்பது அவருக்கு விளங்கவில்லை. என்னை பல கேள்விகள் கேட்டார். எனது விடைகளில் ஒன்றாவது அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. அவருக்கு ஆசிரமத்தை பற்றின விஷயங்களும் மனிதர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள் என்பதும் சிறிதும் தெரியாது. ஏதாவது எழுத்து வேலையில் நான் ஈடுபட்டிருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் சமாதானம் ஏற்பட்டிருக்கும். அதுவும் இல்லாமல் நான் இங்கே என்னதான் செய்து கொண்டிருக்கிறேன்? கடைசியாக பொறுக்க முடியாமல் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று பச்சையாக என்னை கேட்டுவிட்டார். இப்பொழுது இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். யதார்த்தத்தை நான் சொல்லப்போனால் அவருக்கு ஒன்றும் விளங்காது என்பது எனக்கு நன்றாய் தெரியும். ஆகையால் இங்கே எனக்கு மன நிம்மதி கிடைக்கிறது என்று சொல்லி வைத்தேன். இது திருப்திகரமான சமாதானம் ஆகாது என்று எனக்கு தெரியும். ஆனால் மேற்கொண்டு கேள்விகள் கிளம்பாது இருக்கட்டும் என்று இவ்வாறு கூறினேன். நான் ஏன் இங்கு வந்தேன் என்றால் என் இஷ்டம், நான் வந்திருக்கிறேன். ஏன் இங்கேயே தங்கியிருக்கிறேன் என்றால் அதுவும் என் இஷ்டமே. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன் வந்தேன், தங்கியிருக்கிறேன் என்பவைகளை பற்றி நான் சிந்திப்பதே இல்லை. சிறு துரும்பு போன்ற எனக்கு பகவான் காந்தக்கல் போன்று விளங்குகிறார். அவரது காந்த சக்தி குறையாமல் இன்றும் அப்படியே தான் இருக்கிறது. அதனால் தப்பிச் செல்லும் சக்தி என்னிடம் இல்லை. ஆனால் ஸ்ரீ பகவானிடம் வருபவர்களில் பெரும்பாலோர் ஏதாவது ஒன்றை கருதியே வருகிறார்கள் என்பது உண்மையே. இக சுகத்தையோ அல்லது பரசுகத்தையோ கோரித்தான் வருகிறார்கள், தங்கியும் இருக்கிறார்கள். இந்த சந்நிதி மகிமையால் சித்திகள் நிகழ்ந்திருப்பதாகவும் பலர் சொல்கிறார்கள். குறிப்பிட்ட சம்பவங்கள் ஒன்றையும் இதற்கு அத்தாட்சியாக சொல்ல எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏன் அதிசயங்கள் நிகழக்கூடாது? தெய்வ நம்பிக்கையால் நிகழக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை என்றும், அணுவளவு நம்பிக்கை உள்ளவன் மலையையும் சுலபமாக நகர்த்திவிடலாம் என்று ஒரு மகான் கூறியுள்ளார் அல்லவா? ஆனால் ஸ்ரீ பகவான் ஆத்ம சாட்சா்காரத்தை தூக்கி நம் கையில் கொடுத்து விடுவார் என்று நாம் எதிர்பார்த்தால் நிச்சயம் ஏமாற்றம் அடைவோம். ஏற்கனவே நம்மிடம் உள்ள பொருளை வேறொருவர் கொடுப்பது எப்படி? சொரூபத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் அஞ்ஞானம் என்னும் ஆவரணம் நீங்க அவர் உதவி செய்வார். அவ்வளவுதான். கையில் கிண்ணத்துடன் குளத்தருகே சென்று ஜலம் கிண்ணத்தில் வந்து நிரம்ப வேண்டும் என்று தவம் பண்ணிக் கொண்டிருந்தால் என்ன ஆகும்? ஆயிரம் வருஷம் குளக்கரையில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். குனிந்து கிண்ணத்தை தண்ணீரில் அமிழ்த்தினால் ஒழிய ஒன்றும் நேரப்போவதில்லை. மேலும் நமது கிண்ணம் குப்பை கூளங்கள் நிறைந்ததாய் இருக்கக்கூடாது. ஆனால் பெரும்பாலான கிண்ணங்கள் இவ்வாறு குப்பை கூளங்களுடன் தான் இருக்கின்றன. குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி பூரணத்துவம் பெறுவது எப்படி? நமது கிண்ணங்களில் உள்ள அழுக்கை அகற்றிக் கொள்வது எப்படி என்று கேட்கலாம். இதற்கு ஸ்ரீ பகவான் ஒரு உபாயம் சொல்கிறார். சும்மா இரு என்று நமக்கு உபதேசிக்கிறார். உள்ளபடி உள்ளத்தே இரு, அது போதும். ஆமாம், இது சரிதான். சும்மா இருப்பது என்பது நடைமுறையில் அப்படி சுலபமாக தோன்றவில்லையே. இதற்கு சாதனை எதையும் பகவான் குறிப்பிடவில்லையா என்று கேட்கலாம். சாதனை எதை மனதில் எண்ணிக்கொண்டு சாதனை செய்ய வேண்டும்? மூலாதாரத்தை தியான லட்சியமாக கொண்டு ஆசனத்தில் அமர்ந்து ஏகாகிரத்தை பழகுவதையா, ரேசக பூரகங்களை பழகி பிராணாயாமம் அபியாசிப்பதையா, அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு கோடியே எட்டு தடவை ஜபம் செய்வதையா? இம்மாதிரியான முறைகள் எதையும் பகவானிடம் எதிர்பார்க்க முடியாது. சாதனை எதையும் அவர் சிபாரசு செய்கிறதில்லை. மேற்சொன்ன முறைகளெல்லாம் ஆரம்ப காலத்தில் நன்மை பயப்பனவே, ஆனால் பகவான் இவைகளை உபதேசிப்பதில்லை. சும்மா இரு என்றுதான் பகவான் சொல்கிறார். அப்படி இருப்பதற்கு நான் என்னும் போதத்தின் யதார்த்த உண்மையை உணர வேண்டும். நான் யார் என்று விசாரித்துக் கொண்டே போனால் பரமார்த்தம் விளங்கும். அகம் விருத்தியை தவிர மற்ற எதிலும் கவனம் செலுத்தக்கூடாது. கிண்ணத்தில் உள்ள அழுக்கை அகற்றிவிடுவது போல் புற விஷயங்கள் அனைத்தையும் தூரத் தள்ளிவிடு. கடைசியில் நான் என்பதன் உண்மை விளங்கியவுடன் சும்மா இரு. பெரும் வார்த்தைகளால் என்ன பயன்? இஃது அனைத்தும் கற்பனையே என்று முடிவாகச் சொன்ன பிறகு வேறு என்ன சொல்ல வேண்டும்? உண்மையில் சாதகனும் இல்லை, சாதனையும் இல்லை, தள்ள வேண்டியதும் இல்லை, கொள்ள வேண்டியதும் இல்லை. ஆத்ம வஸ்து நான் நான் என்பதாக நித்திய அபரோக்ஷமாக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை அடைவது என்பது எப்படி? வேத திருஷ்டியை வைத்துக் கொண்டு ஏன் துன்பப்பட வேண்டும்? சும்மா இரு, இருப்பே நமது இயல்பாகும். இதெல்லாம் மிகவும் எளிதாக தோன்றலாம். பகவான் ஆத்ம வித்தை அதிசுலபம் என்றுதான் சொல்கிறார். ஆனால் எனக்கு அப்படி தோன்றவில்லை. மிக கஷ்டமானது என்றுதான் நான் நினைக்கிறேன். கத்தி முனையில் நடப்பது போல் என்று சிலர் கருதுகிறார்கள். எல்லாம் நம் கிண்ணத்தில் எவ்வளவு குப்பை இருக்கிறது என்பதை பொறுத்திருக்கிறது. என்ன செய்வது? நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாய் இருக்கிறோம். ஆரம்பத்தில் சிலருக்கு அதிக சிரமம் ஏற்படும். பிராரப்த வசத்தால் உள்ளே மறைந்துள்ள வாசனைகள் அனைத்தும் தலை தூக்கும். நாம் கனவிலும் எதிர்பாராத கெட்ட குணங்களும் துர்வாசனைகளும் நம்மிடமிருந்து வெளிப்படும். மனத்தின் கசடுகள் அனைத்தும் வெளிவருவது நன்மையும் அவசியமும் ஆகும். பகவானும் இப்படித்தான் சொல்கிறார். ஆனால் வாசனைகள் புதிய ரூபத்துடன் நம்மிடம் நிலை பெறல் ஆகாது. மனம் போன போக்கெல்லாம் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நல்ல உபதேசங்களே. சொல்வது மிக எளிது, ஆனால் அனுபவத்தில் கொண்டு வருவது அவ்வளவு சுலபமல்ல. உண்மையில் பகவான் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. கௌடபாதர் உபனிஷதங்கள் கூறுவதையே தான் அவரும் உபதேசிக்கிறார். கூர்ந்து கவனிக்கும் பொழுது எப்பொழுதும் ஒரே தத்துவம் உபதேசிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது தெரியவரும். சாதனங்களில்தான் மேலெழுந்த வாரியாக பார்க்கையில் வித்தியாசம் இருப்பது போல் தோன்றுகிறது. லட்சியம் எப்பொழுதும் ஒன்றுதான். பகவானது உபதேசம் நமக்கு முக்கியமில்லை. பகவான் தான் நமக்கு முக்கியம். உபதேச ரூபமாகவே அவர் விளங்குகிறார். போதிப்பதுடன் நின்றுவிடாமல் தானே நடந்தும் காட்டுகிறார். பிறருக்கு போதிக்கும் ஆயிரக்கணக்கான குருமார்களை காண முடியும். பிறரை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று புத்தி சொல்ல விரும்பாதவர்கள் யார்? தான் சொல்வதை தன் வாழ்க்கையில் அனுஷ்டித்து காட்டுபவர்கள் மிகச்சிலரே. லட்சியத்தில் நிலை பெற்றவர்கள் இன்னும் அபூர்வம். முற்காலத்தில் எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பிராச்சீன காலத்து மகரிஷிகளைப் போன்றவர்கள் இப்பொழுதும் இருக்க முடியும், இருக்கிறார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்ய பகவான் நம் முன்னே பிரத்யக்ஷமாக விளங்குகிறார். இவ்விஷயம் எனக்கு அபார ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் ஊட்டியிருக்கிறது. மனப்பூர்வமாக நாம் தளரா முயற்சி செய்ய வேண்டும். செய்தால் சகல அனர்த்தங்களும் ஒழிந்து பரிபூர்ண சாந்தி சுகத்தை அனுபவிக்கலாம். திருஷ்ய பிரபஞ்சத்தின் தொல்லைகள் நீங்கியவுடன் உபசாந்தி ஏற்படுவதற்கு என்ன தடை? இதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். பகவான் சந்நிதியில் உட்கார்ந்திருக்கிறார். நான் பார்க்கிறேன். எதிலேனும் அணுவளவாவது அவருக்கு பற்று இருப்பதாக தெரியவில்லை. எத்தனையோ சம்பவங்கள், மகத்தான பலாபலன்களை தரக்கூடியவை என்று நாம் கருதும் எத்தனையோ சம்பவங்கள் வெளி உலகில் நிகழ்கின்றன. ஆனால் அவைகள் சிறிதளவாவது அவரிடம் பரபரப்பை உண்டு பண்ணக் காணோம். அவரது முகார்விந்தத்தில் சிறப்புற்று ஒளிரும் ரமணீயமான புன்முறுவலையும் பிரசாந்த சௌந்தரியத்தையும் என்னென்று வர்ணிப்பது? அவரை பார்த்து கொண்டிருந்தாலே எனக்கு அளவற்ற ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுகிறது. முற்காலத்து மகான்களின் சரிதைகளையும் புராதன கிரந்தங்களையும் படிப்பதால் இத்தகைய அழுத்தமான உபதேசம் நமக்கு கிடைக்காது. பகவானது சந்நிதி மகிமையோ கண்கூடாக விளங்குவது. சந்தேகத்திற்கு இங்கே சிறிதும் இடமில்லை. ஜனங்கள் இவ்விடம் வருவதற்கும் தங்குவதற்கும் இதுவே காரணம் போலும். நிச்சயம் ஒன்றுமே இல்லாத இம்மாய பிரபஞ்சத்தின் நடுவே திருட உண்மையே உருக்கொண்டது போல் பகவான் விளங்குகிறார். சாதனத்தை பற்றியோ லட்சியத்தை பற்றியோ இங்கே சிந்திக்க தேவையில்லை, கேள்வி கேட்கவும் தோன்றாது. பகவானுக்கு அந்நியமாக வேறு ஒன்றும் இல்லை என்பது நாளடைவில் புலப்படும். அருணாச்சலேஸ்வரரை பற்றி ஸ்ரீ மகரிஷிகள் ஸ்தோத்திரங்களை பாடியுள்ளாரே, அனைத்தும் கற்பனை என்பவர் இவ்வாறு செய்திருப்பதற்கு என்ன சமாதானம் கூறுகிறாய் என்று கேட்கலாம். இதற்கு காரணம் கூற இயலாது. ஞானிகளிடம் காணப்படும் விசித்திரமான முரண்பாடுகளில் இதுவும் ஒன்று. எல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டு கடவுளை பற்றி இவர் புகழ்மாலைகள் பாடியிருக்கிறார். நாம் மனதில் வரையறுத்துக் கொண்டிருக்கிறபடிதான் ஞானி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. பொருத்தம் உள்ளது பொருத்தம் மற்றது என்று நிர்ணயிக்க குறுகிய விவகாரிக திருஷ்டி உடைய நாம் யார்? பகவானோ அகண்ட ஏகரச பாரமார்த்திக திருஷ்டி படைத்தவர். அந்த அருணாச்சல ஸ்தோத்திரங்கள் மிக அழகாக பகவானால் பாடப்பெற்றவை. இதிலேயே எனக்கு பரம திருப்தி. வேறு சமாதானம் எதற்கு? கடைசியாக, பகவான் ஏன் அருணாச்சலம் வந்தடைந்தார்? இதற்கும் என்னால் விளை சொல்ல இயலாது. பகவானிடம் கேட்டாலோ நான் எங்கேயும் போகவும் இல்லை வரவும் இல்லை என்று சொல்லுவார். இருந்த இடத்திலேயே எப்பொழுதும் இருக்கிறார். நமது விவகார திருஷ்டிக்கு இது தகுந்த சமாதானம் இல்லை. ஆனால் பகவானுக்கு ஒரே திருஷ்டி தான் உண்டு. அந்த பாரமார்த்திக திருஷ்டியின்படி இவ்விதமான மறுமொழியைத்தான் நாம் அவரிடமிருந்து எதிர்பார்க்க முடியும். வேத திருஷ்டியே அவரிடம் இல்லை. அவரது நிலை போக்கு வரவு அற்றது. ஆனால் அவர் திருவண்ணாமலை வந்து அடைந்தார் என்பதில் நமக்கு சிறிதும் சந்தேகமில்லை. பகவானது சாநித்தியத்தால் இப்போது அருணாச்சல க்ஷேத்திரம் க்ஷேத்திர மகிமையும் அதிகரித்திருக்கிறது. அவரது திருவடி நிலையில் தங்கியிருக்கும் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்பதே எனது அபிப்பிராயம். சம்பவங்களின் மகத்துவம் நாளடைவில் குறைவடைந்து மனிதனுக்கு சர்வசகஜமாய் போய்விடுகிறது. இது ஜீவ அகந்தையின் இயல்பு. பகவானை அடைந்து தான் பெற்ற தெய்வீக சம்பத்தின் பெருமையை சரியாக மதிப்பிட்டுக் கொள்ள அவனுக்கு தெரிகிறதில்லை. ஆனால் பகவானை மட்டும் எவனும் சர்வசாதாரணமாக கருதுவதற்கில்லை. அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் திகைப்பூட்டும் வண்ணம் அவ்வளவு ஆச்சரியகரமானது. அவரது அவதார மகிமைகளில் இதுவும் ஒன்று. பகவானை உள்ளவாறு உணர்த்த நான் முன்வரவில்லை. அவர் போதிக்கும் தத்துவத்தையும் விளக்கம் செய்யவில்லை. இவை என் சக்திக்கு மீறின விஷயங்கள். பகவானை உள்ளவாறு உணர்ந்தவனே அவரை பற்றி எழுத முடியும். பகவானை உண்மையில் அறிந்து கொண்டவர் பகவானே தான். அவர் தன்னை பற்றி எழுதப் போவதில்லை என்பது நிச்சயம். இதெல்லாம் கற்பனையே ஆயின் ஏன் இதை எழுத வேண்டும்? ஆம், உண்மைதான். இஃது அனைத்தும் கற்பனையே. சும்மா இரு என்ற இரு வாக்கியங்களில் எல்லாம் அடங்கியுள்ளது. இவ்வுபதேசத்தின் உட்பொருளை உணர்ந்து கொண்டவன் அனைத்தையும் அறிந்தவனாகிறான். பின்னர் சொல்ல வேண்டியதோ எழுத வேண்டியதோ ஒன்றும் இராது. பர மோனம்தான். சொல்லாது சொலினி சொல்லற நில்லென்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா. ஓம் தத்சத் ஸ்ரீரமணார்ப்பணமஸ்து.